தொடர்ச்சியாக நம்ம சங்கீதம் ஒன்னுல இருந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். இப்ப 11வது சங்கீதம் வசன வசனமாக. இது வந்து ஒரு எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங் மாதிரி இல்லாம ஒரு ஜெப ஊக்கத்திற்கு, ஜெப வாஞ்சைக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு வர தியானங்கள். நீங்க எப்பயாவது உங்க வாழ்க்கையில எங்கன்னா ஓடி போயிடலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை ஒரு கட்டங்கள்ல சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்னால பா உற்று புட்டு போயிடலாமா அப்படின்னு நமக்கு இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல கையெல்லாம் தூக்கி வெறிச்சு போட்டு போதும் சாமி இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த உபத்திரவங்கள் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கலாம். நமக்கு சில நேரங்கள்ல நமக்கு இருக்கிற உபத்திரவங்கள் அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கஷ்டம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு இந்த சமுதாயமே உங்களுக்கு விரோதமாக போய்விடுகிறது, அரசாங்கம் உங்களுக்கு விரோதமா போய், நம்ம கவர்மெண்ட் உங்களுக்கு விரோதமாக, பிரதமர், சீஃப் மினிஸ்டர், போலீஸ், இந்த இடி, சிபிஐ எல்லாருமே உங்களுக்கு விரோதமா போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு முதல்ல தண்ணி கட் ஆகுது, பவர் கட் ஆகுது, அதுக்கப்புறம் உங்களை வேலையில இருந்து தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு உங்களுக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்காதபடிக்கு ஒரு கிரிமினல் ரெக்கார்டு கொடுத்துட்டு உங்க சொத்தெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு, ஒருவேளை குடும்பத்தை மனைவியை உங்ககிட்ட இருந்து பிரித்து ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க, எங்க கண்ட இடத்துலயோ உங்களை சுடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்து அந்த சுடுறவங்களுக்கு ஒரு வெகுமதி வேறு. இதுல இருக்கக்கூடிய ஒரு வேதனை என்னன்னா, நீங்க எந்த தப்பும் பண்ணல, ஏன் இவ்வளவு கொடுமை உங்களுக்கு நடக்குதுன்ற காரணமே உங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே உங்களுக்கு விரோதமாக இந்த சங்கீதத்துல 3வது வசனத்துல வருது, ஃபவுண்டேஷன் அஸ்திபாரங்களே அசைக்கப்பட்டால் நீதிமான் என்ன செய்வான். எவ்வளவு பேட் சூழ்நிலை, சமுதாயமே கொடுமையா அநியாயமா நடக்குது, நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த சூழ்நிலை ஒருவேளை நமக்கு ஏற்பட்டா நம்ம எவ்வளவுதான் சொல்லலாம், நான் கடவுளை நம்புகிறேன், அவர் போதுமானவர், அவர் தான் என்னுடைய அடக்கணும் அப்படின்னு நார்மல் டைம்ல சொல்றது ஒண்ணும் பெருசில்லை. ஆனா இப்படி ஒரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாமே உலகமே உங்களுக்கு விரோதமா இருந்து அடுத்த நிமிஷம் உயிரோடு இருக்கீங்களான்னு தெரியாத போதுதான் நம்ம விசுவாச பரீட்சை அப்படின்னு வருது. அது வந்து தாவீதுக்கு 11வது இந்த சங்கீதத்துல வந்த சூழ்நிலையில அவர் எழுதின ஒரு சங்கீதம். ரொம்ப கொடுமையான சூழ்நிலை. ஆனா அதுல இருக்கக்கூடிய அழகு என்னன்னா, இந்த ஒரு சூழ்நிலையில அந்த மனுஷனுடைய விசுவாசம் மிகவும் பிரகாசமாக உறுதியாக பிரகாசித்ததை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் இதை நமக்கு எழுதியிருக்கிறார். ஏன்னா நமக்கு வருகிற உபத்திரவங்கள் கஷ்டங்களுக்கு நடுவுல ஒரு உறுதியான விசுவாசம் எப்படி நம்ம காக்கிறது இல்லைங்களா? இப்படிப்பட்ட நேரங்கள்ல அந்த சூழ்நிலைகளையே பார்த்து, கஷ்டங்களையே பார்த்து பார்த்து நம்ம சோர்வடைகிறத விட்டுட்டு விசுவாசத்தை நம்ம செயல்படுத்தி, தேவன் மேல் விசுவாசம் செயல்படுத்தி, எப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறாருன்னு பார்த்து சரியான பார்வையில் அதை அணுகணும். அதனாலதான் 5வது வசனத்துல அதுல பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பார்வைய தேவனுடைய சிங்காசனத்து பக்கம் திருப்பி, இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் தேவனே நீர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறீர், நீர் எல்லாத்தையும் ஆளுகிறவராக இருக்கிறீர். ஆகவே இந்த சங்கீதம் நமக்கு கட்டுக் கொடுக்குற பெரிய பாடம். நம்ம ரொம்ப தாங்க முடியாத உபத்திரம் வந்துருச்சுன்னா எங்கனா ஓடி போயிடுறது இல்ல, மலைகளுக்கு ஓட வேண்டியது இல்ல, நம்ம ஓட வேண்டிய இடம் ஒரு சிங்காசனம், கிருபையின் சிங்காசனத்துக்கு நம்ம ஓட வேண்டியது. எல்லாமே எங்கன்னா ஓடி போயிடலாமா, ஐயோ எல்லாத்தையும் விட்டு போயிடலாமான் போது நம்ம என்ன நினைச்சுக்கணும், உங்களுடைய கஷ்டங்கள் அப்படி வரும்போது நம்ம கஷ்டங்களை வச்சு நம்ம தப்பிக்க முடியாது இல்லைங்களா? நம்ம கஷ்டம் இருக்குதுன்னு கண்ண முடியுதா, கஷ்டம்ல போயிடாது, கஷ்டத்தை சந்திக்கத்தான் செய்யணும். நம்ம நம்மள சந்திக்க, நம்ம சூழ்நிலையை சந்திக்கத்தான் செய்யணும். அந்த சூழ்நிலையிலிருந்து ஓடுறது இல்ல விடைவு, விட அந்த சூழ்நிலைகள்கிட்ட இருந்து ஓடி நேரங்கனா ஓடி போயிருது இல்ல, அந்த சூழ்நிலைகள்கிட்ட இருந்து யார்கிட்ட போறோம், புருடன் சிங்காசனத்துக்கிட்ட போகும்போது அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய ஏற்ற சமயத்தில் கிடைக்கும் கிருபை, அந்த சூழ்நிலைய நான் எப்படி சமாளிக்கணும்னு அதுக்கு தேவையான எல்லா கிருபையும் கிடைக்கிற இடத்துக்கு போகும். அந்த டைம் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டைம் முடியாதுன்ற டைம் தான் நேர நேரங்களில் தேவன் பெரிய பெரிய பரிசுத்தவான்களை மாதிரி அவங்களை வடிவமைத்து தன்னுடைய ராஜ்யத்திற்காக அவங்க விசுவாசத்தை ரொம்ப உறுதியா வளர்த்திருக்கிறார். நமக்கு ரொம்ப பெரிய தேவை தான், நமக்கு அந்த தேவை இந்த தேவை, நம்ம விசுவாச வளர்ச்சி ரொம்ப பெரிய தேவை. அது எப்போ நடக்கும் தெரியுமா? தாங்க முடியாத கஷ்டம் வரும்போது தான். அந்த அந்ததான் ஒரு சந்தர்ப்பமாக மாடி வருகிறது. அதனால எதனா ஓடி போயிடணும்னு நினைக்கும் போது நம்ம யாரு, நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் பிள்ளைன்னு நினைத்து நம்முடைய தேவனை நினைத்து அவர் கிருபை சிங்காசனத்துக்கு போகும்போது தனிப்பட்ட விதத்தில் அந்த சூழ்நிலையை முற்றிலுமா பரிபூர்ணமா சமாளித்து அணுகக்கூடிய ஏற்ற சமயத்தில் கிடைக்கிற கிருபை நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. சங்கீதம் இது தாவீது எழுதினார். அவருடைய வாழ்க்கை வந்து அதிசயம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு மனுஷனுக்கே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தாவீதுடைய வர வாழ்க்கையின் கட்டங்கள்ல ஆண்டவர் வந்து அவருடைய வரப்போற பிள்ளைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவரை போட்டு வாட்டின மாதிரி அதை அந்த அனுபவிச்சது மாத்திர அந்த அனுபவத்தை ஒரு சங்கீதமாக தன்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை உணர்வுகளை ஒரு சங்கீதமாக அவர் எழுதி வச்ச அந்த இது பரிசுத்தாவியான ஒரு பாருங்கள், அவருடைய ஜீனியஸ் ஞானம் தான் ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி அந்த அனுபவங்கள்ல அந்த ஜபங்களை ஒரு எழுத்தில் கொண்டு அதை அதை காத்து இனிமே வரப்போற தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லா காலத்துல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்ற அனுபவங்களாக உணர்வுகளாக ஜபங்களாக விண்ணப்பங்களாக ஒரு அருமையான புக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற சங்கீதத்தை உங்களால கண்டுபிடிக்காம இருக்கவே முடியாது. அந்த அனுபவத்துக்கு ஏற்ற சங்கீதம் இருக்கு. அந்த அந்த அனுபவத்துக்கு யாருக்குமே வராத அனுபவம் சொல்லவே முடியாது. ஓகே, இதை அவர் எழுதும் போது அவருக்கு இருந்த கஷ்டம் வந்து மாபெரும் கஷ்டம். சவுலால் துன்பப்படுத்தப்பட்டு ரெண்டு தடவை ஈட்டியில குத்தணும்னு பார்த்து அதை மிஸ் பண்ணி அவர் வந்து தன்னுடைய அரசாங்கத்தினால் மிகவும் வேண்டப்பட்ட ஒரு ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டு அவருடைய சொத்தெல்லாம் அவர் அபகரிக்கப்பட்டு கவர்மெண்ட் அவர் எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவியும் அவர்கிட்ட இருந்து பிரிச்சு பார்த்த இடத்துலயே அவர் கொல்லணும்ன்ற ஆர்டர் கொடுத்து அவரை விரட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அவரை பார்க்கறவங்க எல்லாம் அவர் கொடுக்கற அட்வைஸ், அவர் மேல அக்கறையா இருக்கிறவங்களும் சரி அவரை மோசமா நினைக்கிறவங்களும் சரி சொல்ற அட்வைஸ் என்னன்னாப்பா, எங்கன்னா ஓடி போயிரு, உயிரோடு நீ பொழைக்கணும்னு நினைச்சா தப்பிச்சு ஓடி போயிரு. சில பேர் அதை அக்கறையா கொடுத்தாங்க, சில பேர் அதை கேலியா கூட கொடுத்தாங்க. ஆனா அந்த சூழ்நிலை ஒரு உறுதியான விசுவாசம், இந்த சீப்பா தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே சீப்பா தப்பிச்சு நான் போக மாட்டேன் அப்படின்னு நின்று ஒரு உறுதியான விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தினார். இந்த சங்கீதத்துக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா இங்கிலீஷ்ல ஒரு உறுதியான சாங் ஆஃப் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபேத் அப்படின்னா உறுதியான விசுவாச பாடல். உங்களுக்கு ஒருவேளை வாழ்க்கால மோதுதுங்க, ஒரு நிலையா இல்லைங்க, ஏன்னா அப்படி இப்படின்னு ஒண்ணுமே நிலையா இல்லைங்க, எதுவுமே நிரந்தர ஒரு அன்ஸ்டேபிள் ஒரு நிலை இல்லாத ஒரு மனநிலைமையில மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உறுதியான விசுவாச பாடலை தியானித்து இதை பாடுங்க. பயங்கர உறுதி வரும் வாழ்க்கையில. ஓகே, இதுல ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் வேகமா பார்க்க போறோம். என்ன போட்டிருக்கு? முதலாவது ஒரு ஒரு அவிசுவாச ஆலோசனை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு அவிசுவாச ஆலோசனை அவர் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனைக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதான் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் அந்த அவிசுவாச யோசனைக்கு அவர் காண்பித்த உறுதியான விசுவாசத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என்ன என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். ஒரு ஆலோசனை அவருக்கு வருது. அப்பா, உனக்கு இருக்கிற ஆபத்து என்ன தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டு நீ அவருக்கு சொல்லப்படுது, நீ ஒரு பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போ. கடவுள் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இந்த தேசத்துக்கு ராஜாவாக மாற்றுவார், அப்படி எல்லாம் நம்பிக்கிட்டு கடவுளை நம்பிக்கிட்டு எல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்ல. சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்க. கடவுளுடைய வாக்கு தத்துவம், அவருடைய பிராமிஸ், அவருடைய புல்ல அபிஷேகம் பண்ண ராஜா, அதெல்லாம் விடு. சூழ்நிலைய பார். என்ன இந்த சூழ்நிலைக்கு என்னதான் செய்யணும்? ஓடி போயிரு. கோலையா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்னே தான் நீ உயிரோடு பொழைக்கணும்னா வேற வழியே இல்ல. ஓடி போய் எங்க போயிரு? மலைகளுக்குள்ள போயிரு. ஏன்னா அங்கதான் ஒரு ட்ரெக்கிங்ல போ, அங்கதான் குதிரை குதிரை எல்லாம் வராது, இல்லைங்களா, துரத்துக்கிட்டு வராது. ஒரு ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டு மலை மலையா ஆணி சுத்திக்கிட்டு ஒரு பட்சியை போல். பட்சினா ஒரு பட்சி வந்து இங்க ஒரு ஆபத்து வந்து அங்க ஓடும், இல்லைங்களா, அங்க வரத்துனா அங்க ஓடும். அதே மாதிரி ஓடிக்கிட்டு கடவுளை நம்புறேன் அபிஷேகம் மாதிரிலாம் சொல்லாத சூழ்நிலை வேற. ஓடி, அதான் ஒரு அவிசுவாச ஆலோசனை. ஓடி போயிரு. இந்த சூழ்நிலையை சந்திக்காத, இது தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, யாருமே இருக்க முடியாது. சாத்தான் நம்மளை வந்து பாவத்துல தைரியப்படுத்தி பாவத்துல உழுவைக்க ஒரு பக்கம் பார்க்கும். அந்த அதுல விழுவலன்னா இன்னொன்னு வந்து நம்மளை விசுவாசத்துல கெடுக்க பார்க்கும். அவிசுவாசத்துல நம்மளை கெடுக்க பார்க்கும். அத வந்து ரொம்ப நமக்கு நெருங்கி அவங்களே வருவாங்க. நம்ம அவிசுவாசத்துக்கு எடுக்கிறது நமக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி இயேசுக்கு வந்து பேதுரு சொல்லவீங்களா, அந்த மாதிரி ரொம்ப பலமான ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸா தான் இருக்கும். அசைக்கப்படா, இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் நமக்கு இல்லைன்னா அந்த பட்சிய போலத்தான் நம்மளும் ஆயிடுவோம். மலை பட்சி யோசிச்சு பாருங்களா, அது ஒரு நிலையா இருக்காது, அத மோதிக்கிட்டே இருக்கும். அந்த மரம், இந்த மரம், இந்த மரம், அப்படித்தான் நம்ம வாழ்க்கை ஆயிடும். அப்படிதான் தாவீத வாழ சொல்றாங்க, இல்லைங்களா. ஒரு உறுதியான ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லை. நெகேமியாக்கும் அவருக்கு ரொம்ப ஆலோசனை சொல்ற மாதிரி அவரை வந்து நீ ஓடி போயிரு, உனக்கு ரொம்ப ஆபத்து, இன்னைக்கு நைட்டே இருக்கு அப்படின்னாங்க. அது ஆக்சுவலா ஆபத்து இல்ல. அவர் அப்படி ஓடி போயிட்டு இருந்தாருன்னா அவர் பாருங்க கடவுளை நம்புறாருன்றாரு, என்ன என்ன ஒரு கோலைன்னு சொல்லி அவர் குற்றப்படுத்துறதுக்காக சொன்னாங்க. நேமையா அதுக்கு தைரியமா பதில் கொடுத்தா, என்ன மாதிரி ஒரு மனுஷன் விசுவாசி ஓடி போறதா, நான் யார நம்புற அப்படின்னாரு. அதே மாதிரி தான் தாவீது. ஓகே, ஓடி போற ஒரு சோதனை தாவீதுக்கு வருது. அதுக்கு ரெண்டு காரணங்களை கொடுக்கறாங்க பாருங்களேன். ரெண்டாவது வசனம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இதோ தமிழ்லயும் அப்படித்தான், இங்கிலீஷ்ல லுக் ஃபார் லுக், ஏன் ஃபார் லுக் அப்படின்னு வருது. இங்க பாரு என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. இங்க பாரு, இதோ துன்மார்கர்கள் வில்லை வனைத்து செமையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் ஏயும்படிக்கு தங்கள் அம்புகளை நானிலே தொடுகிறார்கள். பாருங்க, போர்ஃபுல் ஒரு ஆர்குமெண்ட். தெரியுமா எப்பா உசூல்ல என்னன்னே புரியலையா அவனுக்கு. அம்பை எடுத்துக்கிட்டாங்க, அந்த ஆரோல ஆரோ வந்து அந்த இதுல வச்சுட்டாங்க. வச்சுட்டு உனக்கு குறி பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு சில செகண்ட்ஸ்ல விட போறாங்க. உண்மை ஒரு பெரிய ராணுவர்களே, ராணுவமே வந்து விக்கெட் அவங்க அம்ப பெண்டு பெண்டு பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா விக்கெட் பெண்டு பண்ணியாச்சு, அந்த ஸ்ட்ரிங்ல வச்சியாச்சு, இப்போ உட போறாங்க. அது எங்கத்துக்கு குறி வச்சிருக்கிறாங்க? உங்க இருதயத்துக்கு குறி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல, அந்த காலத்து ஒரு ஒரு வெப்பன் பாஷை பாருங்களேன். நம்ம இந்த காலத்துல எல்லாம் ஒரு துப்பாக்கின்னு சொல்லுவோம். துப்பாக்கி உன் தலைக்கு குறி வச்சிருக்காங்கப்பா, உன் ஹார்ட்டுக்கு குறி வச்சிருக்காங்கப்பா. இப்போ ஒரு கொஞ்சம் செகண்ட் தான் உனக்கு இதை பண்ண போது, இங்க இருந்து நீ நடுவுல குண்டு பாஞ்சு சாக போற, ஓடு. அதனாலதான் தாமதம் பண்றதுக்கு நேரமே இல்லை. குறி வச்சாச்சு, உன் ஹார்ட்டுக்கு குறி வச்சாச்சு, ஓடு, சீக்கிரம் ஓடு. ரொம்ப நெருங்கி வந்துருச்சு ஆபத்து. நம்ம இதெல்லாம் சொல்றோம் வைக்கலப்பா, 100 பேரு கண்ணை எடுத்துக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வீட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்கிறாங்க, நம்ம வெட்டி போடணும்னு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல நான் அங்கேயும் போவாமங்கத்தான் இல்ல உறுதியா இருக்கிறது அப்படி இல்லை, இவெல்லாம் பயப்படுவோம். அந்த மாதிரி அம்பு வச்சாச்சு, குறி வச்சாச்சு. அதை பாருங்களேன், அதை எப்படி வச்சிருக்கிறாங்க? அந்தகாரத்தில் ஏயும்படிக்கு, இல்லைங்களா, ஒரு ரகசியமா. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சீக்ரெட்லி. எப்படி உனக்கு ஆபத்து வரும்னு தெரியாது, என்ன மாதிரி ஆச்சரியமா எங்க வரும்னு தெரியாது. அந்த மாதிரி எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க உங்க உயிரை எடுக்கிறதுக்கப்பா. அந்த வெப்பன்லயே பெரிய வெப்பன் அவங்க வச்சிருக்கிறாங்க. தூரத்துல இருந்து உங்களை வீசும்படிக்கு எங்க இருந்து அன்பு வரும்னு தெரியாது. ரகசியமா வச்சிருக்கிறாங்க உனக்கு ஆபத்து. ஆனா உனக்கு அதுக்கு விரோதமா என்ன இருக்கு? உன்னை தற்காத்து கொள்றதுக்கு செம்மையான இருதயம், ஒரு குற்றம் இல்லாத இருதயம். அதை வச்சுட்டு என்ன பண்ண போற பாருங்களேன். ஒரு ஒரு போருக்கு ஒரு எதிராளிக்கு நிக்கும் போது அந்த பக்கம் பலம் என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு இட போட்டேன்னா இதுல என்ன இருக்கு? ஒரு ஆர்மி இருக்குது, அவங்க எல்லாம் உனக்கு குறி வச்சுட்டாங்க, ரகசியமா உன அழிக்க போறாங்க. அதுக்கு விரோதமா உங்ககிட்ட என்னதான் இருக்குது? திட்டம் இருக்குதா, கூட்டம் இருக்குதா, இல்ல உனக்கிட்ட பாதுகாப்பு இருக்கா? தற்கா ஒரு செம்மையான இருதயம். அது என்னத்துக்கு யூஸ்? ஒரு குற்றமும் இல்லாத ஒரு இருதயம், அது காப்பாற்றுமோண்ண. என்ன தந்திரம், என்ன திட்டம், என்ன ஒரு ஆச்சரியமா நேரத்தை செலக்ட் பண்ணிட்டாங்க, சாதனத்தை முடிவு பண்ணிட்டாங்க. ரகசியமா எப்ப வரும்னு உனக்கு தெரியாது, எங்க ஆபத்து வரும்னு உனக்கு தெரியாது. ரொம்ப நிச்சயமா உன்னை அழிக்கத்தான் போறாங்க. அதுக்கு விரோதமா உங்ககிட்ட இல்ல, அதனால ஓடு ஓடு. இங்கெல்லாம் நிக்க முடியாது உன்னால. அதோடு அது ஒரு ஆர்குமெண்ட் பாருங்களா. அந்த ஆர்குமெண்ட் தாவீது ரொம்ப உணர்ந்து இருக்கிறார், அதனாலதான் அப்படி எழுதி இருக்கிறது. அந்த லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி அடுத்தது இன்னொரு ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்ன, ரெண்டாவது வாதம் ஏன் ஓடணும்? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாக்குற, சாரி, அஸ்திபாரங்களும் நிர்மூலம் ஆகியதே நீதிமான்கள் என்ன செய்வான்? அஸ்திபாரங்களும் நிர்மூலம் ஆகிறதே நீதிமான் என்ன செய்வான்? பாருங்களா என்ன அப்படின்னு அர்த்தம். அஸ்திபாரம்னா என்ன? ஒரு தேசத்துக்கு அஸ்திபாரம் என்ன? அந்த நாட்டினுடைய கொள்கைகள், நியாயங்கள் இல்லைங்களா, அந்த கான்ஸ்டிடியூஷன். நம்ம தேசத்துக்கு ஒரு அஸ்திபாரம் என்ன? கான்ஸ்டிடியூஷன். அதன் படியில தான் அந்த தேசம் கட்டப்பட்டிருக்கிறது இல்லைங்களா. ஒரு ஒழுங்கு, ஒரு ஆர்டர், ஒவ்வொரு மனிதனுடைய தனி உரிமை, அவருடைய மத உரிமை எல்லாமே அந்த அஸ்திபார ஃபவுண்டேஷன். இவர் என்ன சொல்றாரு? தாவீது கேட்ட மாதிரி என்ன, ஏன் இப்படி அநியாயம் நடக்குமா? ஒரு 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 மனசாட்சி இல்லையா? ஒரு ஒரு அஸ்திபா, ஒரு நியாயம், ஒரு ஒழுங்கு, அதெல்லாம் இல்லையா? எந்த நீ இருக்கிற தாவீத, அஸ்திபாரங்களே நிர்மூலம் ஆயிடுச்சு. இந்த அரசாங்கத்துக்கிட்ட என்ன இருக்க போகுது? சவுலுடைய அரசாங்கத்துல என்ன இருந்துச்சு? என்ன அஸ்திபாரம் இருந்துச்சு? அவனுடைய அநீதியான அரசாங்கம், அநீதியான அரசாங்கம், எந்த சிவில் கவர்மெண்ட்டும் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. எதுலயுமே ஒரு ஒழுங்கு இல்ல, ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு ஒழுங்கை ஃபாலோ பண்றதே இல்ல. அஸ்திபாரங்களே போன பிறகு நீதிமான நீ இருந்து என்ன செய்ய முடியும்? யார் என்ன உனக்கு செய்ய முடியும்? பாருங்களேன், ஒரு யூஸ் இல்ல, ஒரு யூஸ் இல்ல. அவன் செஞ்ச அநியாயங்கள் எவ்வளவு நமக்கு தெரியும். ஒன்னும் இல்ல, தாவீதுக்கு அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஒரு அப்பத்தை கொடுத்துட்டான், பட்டிக்கு வந்தான்னு சொல்லு இல்லைங்களா. அப்பத்தை கொடுத்து கோலியாத்துடைய பட்டயத்தை கொடுத்தான். அதுக்கு என்ன பண்ணார் இவரு? அந்த அபிமலக்கு கூப்பிட்டு அந்த இருந்த ஆசாரியர்கள் 85 பேர் ஆசாரியர்கள், அவங்களை தொட யாருமே பயப்படுவாங்க. கடவுளுடைய பிரதிநிதிகள் ஊர்ல ஆசாரியர்கள் இருந்தா தான் ஊரே முக்கியம், ரொம்ப முக்கியம். சவுல் என்ன பண்ணா, எந்த அளவுக்கு அநியாயம்னா அந்த ஹைப்ரின்ஸ் பிரதான ஆசாரிய அபிமலக்கு கொண்டு அந்த 85 பேரையும் பட்டயத்தினால வெட்டினான். அந்த லெனின் துணியை போட்டுட்டு இருக்காங்க, ஆசாரிய டிரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கேயே வெட்டி போட்டது மாத்திரம் இல்ல. அதோட நின்னா அந்த ஆசாரியுடைய ஊரான நார், அங்க இருந்த ஆணு பெண்ணு பிள்ளைக குழந்தைகள் கழுதைக மாடு மாடு எதையுமே உள்ள எல்லாத்தையும் கொண்டு கொடுச்சான். என்ன ஒரு ஒரு அகோர பூகம்பம் அந்த மாதிரி ஒரே நாள்ல எல்லாரையும் அழிச்சு போட்டான். என்ன அநியாயம்! அஸ்திபாரங்களே அழிந்து போயிடுச்சு, நிர்மூலமாயிடுச்சு. நீதிமான் என்ன செய்ய முடியும்? எந்த ரூலும் லாவும் இல்லப்பா. இங்கெல்லாம் எது காப்பாத்தோம்? உலக எல்லாம் அரசாங்கமே அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாம் போலீஸே அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் நீ கடவுள் நீதினு அதெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் ஒன்றும் நடக்காது. ஓடி இந்த இடத்த விட்டு ஓடி. ஆகவே இந்த ரெண்டு வசனங்கள்ல, மூணு வசனங்கள் என்ன வருது? ஒரு 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 ஆலோசனை, ஒரு அவிசுவாச ஆலோசனை. ஓடி போயிரு பறவை போல. ஏன்? பயங்கர ஆபத்து, வில்லு அம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உங்ககிட்ட ஒன்னும் இல்ல. ரெண்டாவது, எந்த லாபம், எந்த நீதியும், சட்டமோ, கவர்மெண்டோ, கோர்ட்டோ, சுப்ரீம் கோர்ட்டோ உன காப்பாற்ற முடியாது. கவர்மெண்ட் எல்லாம் என்ன, அரசியல் அஸ்திபாரமே அழிஞ்சு போச்சு. உன்னை என்ன காப்பாற்று, என்ன பண்ணுவோம்? நம்ம யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு ஆபத்து வந்துருச்சு, யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நமக்கு விரோதமா ராணுவம் நிக்குது, குறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆச்சரியமா கொண்டுடுவாங்க. அஸ்திபாரம் இல்லாத ஒரு சமுதாயத்துல நீதி, நேர்மை, நியாயம் எதுவுமே காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். என்ன பண்ணுவோம்? தாவீது என்ன பண்ணார் பாருங்கதான், இப்படி ஒரு நிலையில தான் அவருடைய உறுதியான விசுவாசம் பிரகாசிக்குதுன்னு முதலாவது வசனத்திலேயே சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அது ஆரம்பமே அப்படித்தான். அந்த ஆலோசனை வரும்போதே, அந்த சோதனை வரும்போதே அவர் மனசுல அதை பத்தி ஒரு அருவருக்கு ஒரு பேஷனோடு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு ஆள், வேற ஆள் இருந்தா பரவாயில்லையா, வேற அவங்க ஒண்ணும் தெரியாதவனுக்கு இருந்தா பரவாயில்ல, கர்த்தரை நம்பி. கர்த்தர் உடன்படிக்கை செய்த, வாக்களித்த உடன்படிக்கையில் மாறாத, என்னோடு உடன்படிக்கை செய்து வாக்கு மாறாத, பொய் உரையாத தேவன், யெகோவா தேவன், யாவே தேவன். வானமும் பூமியும் ஒளிந்தா ஒரு வார்த்தை போவாதே, அந்த கர்த்தரை நம்பி இருக்கிற நான் என்னை பார்த்து. பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பச்சியை போல் மலைகளுக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள், நான் கர்த்தரை நம்பி. என்ன உறுதியான விசுவாசம் நான் சொல்றேன் புரியுதுங்களா, இப்படி ஒரு சூழ்நிலை என்ன பார்த்து நீங்க சொல்ல முடியுமா? அருவருப்போட அந்த ஆலோசனையை பார்க்கிறார், ஓடி போவான் நானா அவன், ஒரு வேற உதவிக்கு எப்படி சீப்பா போய் தப்பிச்சு போய் வேற உதவிய என் தேவன், ஏன்னா அவருக்கு அவர் போதும், இந்த சூழ்நிலையில அவரால் காப்பாற்ற முடியாதா, இந்த சூழ்நிலை அவரை விட பெருசா, அவர் போதுமானவர் இல்லையா இந்த சூழ்நிலைக்கு, அவர் என்னுடைய கற்பாறை, என்னுடைய கோட்டை, என்னை விடுவிக்கிற தேவன், என் பலன், என்னுடைய ரட்சிப்பின் கொம்பு, என்னுடைய கேடகம்லாம் நான் பாடிட்டு அப்பேற்பட்ட தேவனை நான் நம்பி இருக்கும் போது அவருடைய உறுதியான விசுவாச வார்த்தை, இவ்வளவு கஷ்டத்துக்கு அவர் சொல்ற ஒரு அந்த வார்த்தை, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் அதிகம் இதையும் இதெல்லாம் நம்பி இல்லையா, நான் கர்த்தரை டைரக்டா நம்பி இருக்கிறேன், நான் என் பணத்தை நம்பி இல்ல, பாதுகாப்பை நம்பி இல்ல, கவர்மெண்ட நம்பி இல்ல, சுப்ரீம் கோர்ட்ட நம்பி இல்ல, சமுதாயம் ஆடு மாடு என் குடும்பம் அவங்க இவங்க என்ன காப்பாத்துவாங்கன்னு இல்ல, எல்லாத்துக்கும் மூலமான அவரை நம்பி இருக்கிறேன். இந்த சாதனங்கள் மாறி போனா, இந்த சாதனங்களுக்கு எனக்கு விரோதமா திரும்பலாம், ஆனா என்னுடைய விசுவாசம் இருக்கிறது இந்த சாதனங்கள் மேல இல்ல, இந்த சாதனங்கள்லாம் செயலாக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கால் மூலத்தின் மேல் தான் என் விசுவாசம் இருக்கு. அந்த மூலம் வாக்கு மாறாதது, காக்கக்கூடியது, வல்லமையான அவரை நான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய டைரக்ட் நம்பிக்கை, சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறதுனால அவரை நான் நம்பி இல்லை, சூழ்நிலைகள்ல நம்பிக்கை என் நம்பிக்கை இல்லை, சாதனங்கள் இல்லை என் நம்பிக்கை, அந்த சாதனங்களுக்கெல்லாம் ஊற்றான முதல் காரணரான அவர் மேல் என் நம்பிக்கை. அவர் மாறாதவர், அவர் அவர்னால ஒன்னும் அவருடைய உடன்படிக்கையை காக்கிறவர் பாருங்களேன். அது அவருடைய பதில் அவிசுவாச ஆலோசனைக்கு. ஓகே, இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் இந்த சங்கீதம், அருமையான சங்கீதம், உறுதியான விசுவாசத்தின் சங்கீதம். இதான் பரஸ்பர விசுவாசிகள் நம்முடைய முன்னோர்கள்லாம் கடவுளுடைய சித்தத்தை மிஞ்சி சீப்பா தப்பிச்சு போறதும், சீப்பான வழிகள்ல தங்களுக்கு சுகத்தை தேடிக்கிறதும் அவங்க அருவறுத்தாங்க. அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக வெளியில எனக்கு தேவையில்லை, இங்கதான் அபிஷேகம் பண்ணிருக்கிறார், நான் இங்கதான் இருப்பேன், தப்பிச்செல்லாம் போக மாட்டேன். கடந்த வாரம் மார்ட்டின் லூத்தரை பத்தி மென்ஸ் மீட்டிங்ல பார்த்தோம். அவர் வந்து அந்த வார்ம்ஸ்குள்ள போகும்போது ஓடி வந்து அவருக்கு சொல்றாங்க, பா பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, உன்னை சுக்கு நூறா ஆக்கிடுவாங்க. அவர் அதுக்கு சொல்றாரு, இப்படிதான் ஓடிது ஓடிது, எவ்வளவு அம்பெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு விரோதமாக, அத்திபாரங்களே நிர்மூலமாகும் போது நீதிமானா இருந்து நீ என்ன பண்ண போற, இந்த ரோமன் கத்தோலிக் சபையா இப்படி இருக்குது, அரசனே அது கூட இருக்கிறான்னு நீ என்ன பண்ண போற. அவர் சொன்னாரு, இந்த வார்ம்ஸ்ல கூரையில இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாம் பிசாசுகளா மாறி எனக்கு விரோதமா நின்னாலும், சத்தியத்துக்காக அந்த ஊருக்கு நான் நுழையதான் பார்ப்பேன், நான் தப்பிச்சு போக மாட்டேன். அதாவது விசுவாசியுடைய பாஷை உறுதியான விசுவாசம். அப்படிப்பட்ட மக்களா நம்ம சீப்பா சுகத்தை தேடிக்கிறவங்களா, சீப்பா எஸ்கேப்பை தேடிக்கிறவங்களா, நம்முடைய முன்னாறுதெல்லாம் அப்படி செத்தாலும் பரவாயில்ல, துன்பத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நான் யாரை நம்பி இருக்கிறேன். இந்த சூழ்நிலை எப்படியோ பெரியவர் அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் போது பிளாண்டினா ஒரு லேடி அதை மறுதளிக்க சொல்லி 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 அந்த துன்பப்படுத்தினவங்க டயர்ட் ஆயிட்டாங்களா, அந்த அம்மா டயர்ட் ஆகலையா, அந்த விசுவாசம் தளர்ந்து போலியா. ஒரு ஜூலியன் ஒரு சீசர் வந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும்னு அனுப்பும் போது அவர்கிட்ட ஒரு கமாண்டர் ஓடி வந்து சொன்னார், அப்பா எங்களுக்கு வெட்கமா இருக்குது, ராஜாவே அரசனே, உங்களுடைய கொடுமை, உச்சகட்ட கொடுமையெல்லாம் கிறிஸ்தவர்கள் பார்த்து சிரிக்கத்தான் செய்யறாங்க. நாங்க எவ்வளவு கொடுமை கொடுக்கிறோம், அவங்க உறுதி விசுவாசம் அதிகம் தான் ஆகுது. இவங்க கிட்ட நம்முடைய கொடுமை எல்லாம் வேலை செய்யாது. இவங்க எல்லாம் தப்பிக்கிற ஆளுங்க இல்ல, ஒரு சீப்பு சுகத்துக்காக மறுதளிக்கிற ஆளுங்க இல்ல. பரிசுத்தாவி ஏற்படுத்துகிற உண்மையான விசுவாசத்தின் வல்லமை, அதுக்கு முன்னாடி இந்த உலகமோ இந்த எந்த காரியமோ நிக்க முடியாதுங்க. நமக்கு தெரியுமா, எந்த சூழ்நிலையும் நிக்க முடியாது. அதனாலதான் யோவான் சொல்ற, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுவே. எது? நம்முடைய விசுவாசம். பரிசுத்தாவினால் ஏற்படுகிற நம்முடைய விசுவாசம், அந்த உறுதியான விசுவாசத்துக்கு விரோதமாயிதான் நிக்க முடியாது. தாவீது அதை ஆணையிடுறாரு, எல்லா தவறான ஆலோசனைகளை நிராகரிக்கிறார். நம்மளும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இப்படிப்பட்ட அஸ்திபாரங்களே இல்லாத ஒரு காலகட்டத்தில், அது நிர்மூலமாகிற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். உண்மை நம்பும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். எவ்வளவுதான் ஆபத்துகள், எவ்வளவுதான் துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் யெகோவாவை நான் நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமா நங்கூரம் போல் அவரை பற்றி இருக்கும், பற்றி இருக்கிற வரைக்கும் உறுதியான விசுவாசத்தோடு நான் இருப்பேன். எதை என் அசைக்க முடியாது, ஓட வைக்க முடியாது. சரிங்களா? அது ஒன்னுக்கும் அவர் அவங்க கொடுக்க ஆர்குமெண்ட்டுக்கு அவர் பதில் கொடுப்பாரு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதோடு நம்ம இந்த தியானத்தை முடிக்கலாம். இந்த தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம்.